അധ്യായം 16-97. ആണായനും പെണ്ണായനും நம்பிக்கையாளராக இருந்து யார் நற்செயல்களை செய்தாலும் அவர்களை மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழச் செய்வோம். இன்னும் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய நற்கூலி நிச்சயமாக கொடுக்கப்படும். இதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாக இருக்கின்றார்கள். மனிதர்களில் ஆண்களும் பெண்களும் சமமாக பாவிக்கப்படுகின்றார்கள். இதில் நாம் ஆண் பெரியவன் என்ற எண்ணம் இருக்கும் பொழுதோ அல்லது பெண்ணுக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்து நாங்கள் அவர்களை மிகைப்பவர்கள் என்ற எண்ணம் கொண்டிருந்தாலோ அந்த சமுதாயம் வழிகேட்டில் இருக்கிறது. சமுதாயம் ஒட்டுமொத்தத்தை குறிப்பதாக இருக்கின்றது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ற அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இருக்கும் பொழுது அங்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடையாது என்பதையும், மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒருவரை ஒருவர் அன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில், இவ்விதமான மனநிலையில் அன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் அவர்களுக்கு தூய வாழ்க்கையோ மனமிக்க வாழ்க்கையோ இல்லை என்பதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிய முடியும். யார் நம்பிக்கையாளர்களாக இருந்து தன்னுடைய காரியங்களை செய்கின்றார்களோ, நம்பிக்கையாளராக இருந்து எந்த காரியம் செய்தாலும் நற்செயல்களாகவே அவை பதிவாகின்றன. நம்பிக்கையாளராக நீங்கள் இருங்கள், எந்த காரியத்தில் வேண்டுமானாலும் ஈடுபடுங்கள், அதில் உங்களுக்கு நற்கூலி உண்டு என்று 16-97 நமக்கு இறைவன் அறிவிக்கின்றான். இன்று நான் ஒரு வேலையை செய்கின்றேன், உலகத்தின் அடிப்படையிலேயே என் அறிவை கொண்டு நான் செயலாற்றக்கூடிய ஒரு அடிப்படையை, ஒரு காரியத்தை நான் செய்ய முயற்சிக்கின்றேன். அந்த முயற்சியின் போது ஒரு காலத்தவணை, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மேற்கொள்ளும் பொழுது இனிதான் மேற்கொள்ளிருக்கின்றோம், அது ஒரு நிமிட நேரம் கழித்து ஆரம்பிக்கின்றேன் அல்லது அரை நிமிடம் கழித்து ஆரம்பிக்கின்றேன் அல்லது சில மணி நேரங்களில் நான் ஆரம்பிக்கின்றேன் அல்லது சில நாட்களில் நான் அதனை ஆரம்பம் செய்ய வேண்டும். இந்த காலத்தவணையின் மீது நீங்கள் நம்பிக்கையை மேற்கொள்ள வேண்டும். என் இறைவனே, இந்த காரியத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, ஏனெனில் உன்னிடம் நான் ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக பொறுப்பேற்றுக் கொள்பவர்களில் நீயே மிகவும் சிறந்தவன். இங்கு நம்முடைய வாழ்க்கையானது ஆரம்பமாகின்றது. எந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் என் இறைவனே, நீ எனக்கு இதனை நன்மையாக்கி எனக்கு இதன் பலன்களிலிருந்து குறைவில்லாமல் தந்தருள்வாயாக. உன்னுடைய வாக்கானது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையாளராக இருந்து என்று நீ ஆரம்பிக்கும் பொழுது செய்யப்போகக்கூடிய அந்த காரியத்திற்கு நீ ஒருவன் துணையாக இருந்து அதில் கேடுகளை நீக்கி பொய்களையும் நீக்கி அதில் நன்மைகளை நீ கொண்டு வந்து தூய்மையான வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக அதனை நீ ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து தொடரான நன்மைகளை எனக்கு நீ அருள்வாயாக. நான் நம்பிக்கை கொண்டேன். இந்த நம்பிக்கையை நம்முடைய இறைவன் நமக்கு இந்த 16:97 அத்தியாயம் வசனத்தின் மூலமாக அறிவிக்கின்றான். நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். எனக்கு மிகப்பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ ஞானங்களை பற்றி தெரியாது என்ற நிலையிலும் என் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு நான் தவறுதான் செய்கின்றேன் என்று தெரிந்திருக்கும் நிலையில் உலக காரியங்களில் நான் ஈடுபடுகின்றேன். வாழ்க்கையினுடைய எந்த விஷயத்தையுமே பொருள்களின் அடிப்படையைக் கொண்டும் மனிதர்களின் அடிப்படையைக் கொண்டும் நான் இதுவரையில் அனுபவித்த வாழ்க்கையினுடைய பலன்களை அடையும் பொருட்டு அந்த பலன்களிலிருந்து நான் எவற்றையெல்லாம் பார்த்தேனோ அனுபவித்தேனோ அல்லது என்னுடைய அனுபவங்களாக நான் கேள்வியுற்றதும் பிறருடைய வாழ்க்கையினுடைய வழியை பார்த்தும் அதில் ஆசை கொண்டேன். இந்த ஆசை கொண்டது தவறு என்று எனக்கு தெரிந்த பின்னர் நான் உன்னிடம் திரும்புகின்றேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது நிகழ்வதற்கு முன்பாக நீ அதனை எழுதாமல் இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் அது எனக்குள்ளோ பூமியிலோ நிகழ்வதற்கு முன்பாக தெளிவான உன்னுடைய பதிவில் இவ்விதம்தான் நடக்கும், இவ்விதமாக மேற்கொண்டாள் என்ற அந்த சத்தியத்தை நீ எழுதியிருக்கிறாய். அது எழுதப்படாமல் ஒரு காரியம் நிகழ்வதில்லை. அந்த காரியம் நிகழ்வதற்கு முன்பாகவே ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை, தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு நான் செய்யும் பொழுது அதில் உன் பெயரை நான் பிரயோகித்தேனா இல்லையா என்பதுதான் எங்கு கேள்வி. நிச்சயமாக உன்னுடைய பெயரை நான் மேற்கொள்கின்றேன். நீ மாபெரும் சக்தி படைத்தவன். நான் செய்யக்கூடிய காரியம் அழிவுக்கு உரியதாக இருந்தாலும் நீ வாழச் செய்பவன். ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கையும் கொண்டேன். இப்பொழுது உன்னை மறந்த நிலையில் நான் காரியங்களை செய்யும் பொழுது பேரருளாளனாக இருக்கக்கூடிய நீ உன்னை மறந்த நிலையில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எனக்கு ஒரு சைத்தானை நீ நிர்பணாக்கி விடுகின்றாய். எனக்கு ஒரு சைத்தானை நீ நிர்பணாக்கி விடுகின்றாய் என்று கூறும் பொழுது மிக கெட்ட ஒரு பிரதிபலனை நான் எதிர்பார்த்து அல்லது எதிர்பார்க்காமல் செய்துவிட்ட இந்த காரியத்திற்கு என்ன கூலி என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடிகின்றது. கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் நான் ஆக்கப்பட்டு விடுவேன் என்பதை நிச்சயமாக நான் அறிகின்றேன். என்னுடைய ரஹ்மானே, அருளாளனே, நீ எனக்கு மன்னிப்பளிப்பாயாக. இவையெல்லாம் நான் உலக அடிப்படையில் ஆசை கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களிலும், உதாரணமாக பணத்தை தேடும் பொழுதும் பணம் சம்பாதிக்கும் பொழுதும் உலகத்தினுடைய சுகப்பொருள்களை வாங்குவதற்காக வேண்டி பணம் சம்பாதிப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் மன்னிப்பவனே என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு தாராளமாக நாம் அந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த தாராளம் என்னவென்றால் எனக்கு நிச்சயமாக அல்லாஹ் நிறைய பொறுமையை தருவான். ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதற்கு 10 மணி நேரங்கள் ஆனாலும் 10 நாட்கள் ஆனாலும் அதில் அவசரம் இல்லாமல் பொறுமையை கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்கு நிச்சயமாக நாம் இறைவன் நமக்கு துணை புரிவான். நாம் அவனை நினைவு கொள்ள வேண்டும். பொறுமையாளனாக நான் இருக்க வேண்டும். அதில் எனக்கு நன்மை உண்டு என்று நம்பிக்கை கொண்டேன். என்னுடைய இறைவனே, நீ மன்னிப்பவன், நீ பொறுமையாளன், பொறுமையாளர்களுடன் நீ இருக்கின்றாய். நிச்சயமாக என்னும் சேத்தான் இல்லை. தீமைகளை நீ விளக்குபவனாக இருக்கிறாய், நன்மைகளை நீ வாழச் செய்பவனாக இருக்கிறாய், உருவாக்குபவனாக இருக்கின்றாய். தீமைகளிலிருந்து நன்மையை உருவாக்குபவன் நீதான். நன்மையான காரியங்களிலிருந்து சோதனை காலங்களை உருவாக்குவனும் நீதான். சோதனை காலங்களிலிருந்து வேதனைகளில் வாழ செய்வனும் நீதான். அதே நேரம் தீமையானவற்றை விளக்குபவனும் நன்மையானவற்றை கொண்டு அதை மாற்றுபவனும் அந்த நன்மையானதில் அந்த கோடியில் என்றென்றும் வாழச் செய்வனும் ஆகிய பேதருளாளன் உன்னிடம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை ஆசைகளையே ஒப்படைக்கின்றோம். அதை எங்களுடைய வாழ்க்கையின் முழுமையான தேவைகளாக நீ மாற்றி அமைக்க போதும். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதை கொண்டிருப்பவன் நீதான். ஏற்றுக்கொண்டோம். எனவே இந்த காரியங்களில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. நாங்கள் உலகத்தினுடைய அடிப்படையில் காரியங்களை மேற்கொண்டு விட்ட போதிலும் உன்னை நினைவு கொண்டதன் காரணமாக நிச்சயமாக இந்த தேவைகளில் ஆசைகளின் அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியையும் நீ அழகான தேவையை கொண்டிருப்பதாக மாற்றியமைப்பாயாக. இவ்விதமாக அல்லாஹ்வினுடைய பெயர்களை நாம் அதிகம் அதிகம் நினைவு கூறும் பொழுது நிச்சயமாக இறைவன் அந்த காரியங்களிலிருந்து நீண்ட பலன்களை நியாயத்தோடு அமையக்கூடிய அழகான தேவைகளாக அதனை அனுபவிப்பதற்கென்றே நாம் பிறந்தவர்களாக அதற்கென்று இறைவனை நாம் அதிகமாக நினைவு கூறுவோமே அதன் பலனையும் நன்றி உணர்வையும் சேர்த்தே நமக்கு இறைவன் அளிக்கின்றான். இதனால் நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் அடிப்படையிலிருந்து மிக உன்னதமான ஒரு பாதை, மேலோங்கிய பாதை துவங்குகின்றது. நம்பிக்கையாளராக யார் இருந்து நற்செயல்களை செய்தாலும் அதற்குரிய பலனை அவர்களுக்கு அழகான முறையில் இறைவன் அளிக்கின்றான். அவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தூய்மையான மனமிக்க வாழ்க்கையில் வாழச் செய்வான். தூய்மையான, அதாவது அசுத்தமான எண்ணங்கள் இல்லாமல் அந்த எண்ணத்தில் பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தான் வாழக்கூடிய அந்த எண்ணம் இல்லாமல், இது ஒன்றுதான் எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே வழி என்ற அந்த எண்ணமும் இல்லாமல், இணை வைத்து இன்னும் எனக்கு அதிகமாக வேண்டும் என்று இறைவனிடம் ஒப்படைத்த பிறகு நான் என்னுடைய அதிகரிப்பில் என்னுடைய மனதை செலுத்தி இந்த உலகத்தின் அடிப்படையில் நான் வாழ விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை எனக்கு நான் தவிர்த்துக் கொண்டவனாக வாழ்கின்றேன். நம்பிக்கையோடு நற்செயல்களை நான் செய்ததன் காரணமாக அசுத்தம் நீக்கப்பட்டு விடுகின்றது. பிறரை ஏமாற்றி வாழ வேண்டும், நயவஞ்சகத்தோடு வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணும் பொழுது பெரும் தவறை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணும் பொழுது மிக பெரும் தவறை நான் மேற்கொண்டு விட்டோம். அதில் நமக்கும் வாழ்க்கை இல்லை, இன்னும் அதனுடைய கேடு யாவற்றை யாரையெல்லாம் ஏமாற்றினோமோ, பொய்யை பேசினோமோ, அதன் காரணமாக அவர்கள் துன்பப்பட்டார்களோ, அவர்கள் அறிந்தோ அறியாமலோ, இந்த இரண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம். உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் பெரிதாக எண்ணக்கூடாது. இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் நமக்கு உரித்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்விதமான வாழ்க்கையை நமக்கு இறைவன் அனுமதித்துள்ளான். உங்களிடம் நன்மைகள் கிடையாது, என்னிடம் நன்மைகள் உண்டு. தூய்மையான மன வாழ்க்கையில், மனமிக்க வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். அசுத்தங்கள் கூடாது. அந்த அசுத்தத்தினுடைய பிறப்பிடம் உறைவிடமும் இணை வைப்பு. இணை வைப்பிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் விளக்கிக் கொண்டவனாக, இந்த தூய வாழ்க்கையை இறைவனிடமே சமர்ப்பித்தவனாக, அவனன்றி எனக்கு வாழ்க்கை இல்லை என்பதையும் நான் அறிந்து என்னுடைய இறைவனிடம் என்னுடைய தேவைகளை நான் ஒப்படைக்கின்றேன். இவர்களுக்கு, இத்தகையவர்களுக்கு, அவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலியை நிச்சயமாக கொடுக்க இருக்கின்றான். எந்த காரியத்தில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோமோ, அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக நாம் ஈடுபட்டிருந்தோமே, நாம் செய்த காரியங்கள் பல இருக்கின்றன. அவை யாவுமே மன்னிக்கப்படுகின்றன. இறைவனை நினைவு கூறாமல் நாம் செய்த பல காரியங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன. இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மன்னிப்பவனே என்று கூறும் பொழுது, நான் செய்ய இருக்கும் காரியத்திற்கும், செய்துவிட்ட காரியத்திற்கும், செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்திற்கும், அனைத்துக்கும் சேர்த்துத்தான். தவறு செய்து கொண்டிருக்கும் நிலையில் நான் இறைவனை அழைக்கும் பொழுது, என்னுடைய இயலாமைக்கு நான் இறைவனை அழைக்கின்றேன். மனதளவில் என்னுடைய இயலாமை, அதற்காக என் இறைவனை அழைக்கின்றேன் என்பதுதான் பொருளை தவிர, நான் அறிந்தே செய்யக்கூடிய தவறுக்கு, அதே நேரத்தில் இறைவனை நான் நினைவுகூறும் அந்த தவறுக்கு இயலாமை என்பதைத்தான் இறைவன் நமக்கு அறிவிக்கின்றனே தவிர, நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்பதில்லை. நீங்கள் எனக்கு அஞ்சுங்கள், அதிலிருந்து ஈட்டக்கூடிய உங்களுடைய பொருளுக்கு அஞ்சுங்கள். அந்த பொருள் உங்களுக்கு மட்டும் கேடானதல்ல, அதை கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு ஓட்டுகின்றீர்களே, அந்த குடும்பத்திற்கு அது நன்மையானதல்ல. ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மாறி 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 குடும்பத்தில் அவ்வளவு பேருக்கும் சீரழிக்கக்கூடிய சோதனைகள் வந்து அதில் அவர்கள் நிலைத்தளம் வரும்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிக்க போதுமானவன். அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்பாக நீங்கள் உலகத்துடைய பொருள்களில் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நற்செயல்களுக்காக செலவு செய்யுங்கள், பிறருடைய தேவைகளுக்காகவும் கொடுங்கள். நம்பிக்கையாளராக இருந்து நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே பதிவாக்கப்படுகின்றது. நாம் எந்த காரியத்தை செய்கின்றோமோ அது பணம் ஈட்டக்கூடிய ஒரே காரியமாக இருக்கிறது. பணத்தை கொண்டுதான் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் எதுவாக இருந்தாலும் ஈடுபட முடியும் என்ற நிலையை கொண்டு இந்த உலகம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் சம்பாதித்த கேள்விகளின் விளைவு அது. இப்பொழுது சம்பாதிப்பது என்பது செலவு செய்வதற்காக. செலவு செய்தால் உலகத்துடைய உணவுப் பொருட்கள் உட்பட பல சுகப்பொருட்களும் உங்களுக்கு உண்டு, வாழ்க்கை கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதனுடைய தேவையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சம்பாதிப்பது செலவு செய்வதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. செலவு எதற்கென்றால் நாம் சுகமாகவும் வசதிகளுடனும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு தானே தவிர வேறு எதற்காகவும் கிடையாது. செலவு செய்வதற்காக சம்பாதிக்கும் பொழுது அந்த செலவை நாம் செய்கின்றோமே, அதுதான் உண்மையான செயல்பாடு. யார் அந்த செலவில் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான். செலவு என்பது நன்மைக்காக, சுகத்திற்காக, வசதிக்காக. ஆனால் அந்த செலவு தனக்கு மட்டும்தான் என்று இருக்கும் பொழுது அது நச்சல் அல்ல. பிறர் உங்களிடம் வந்து கேட்கும் பொழுதும், தன்னுடைய தேவைகளுக்காக நெருங்கும் பொழுதும் கனிவான பார்வையை உங்களுடைய இதயத்தில் மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவனிடம் கேளுங்கள், இறைவனை இவர்களுக்கு நான் உதவி செய்யலாமா என்று கேளுங்கள். அங்கிருந்து நம்முடைய ஞானங்கள் பிறக்கின்றன. ஒருவருடைய உள்ளத்தின் தேவையை அறியக்கூடிய ஞானங்கள் பிறக்கின்றன. ஒரு உள்ளத்தினுடைய எண்ணத்தை அறியக்கூடிய ஞானங்கள் பிறக்கின்றன. ஆனால் நான் கஞ்சத்தனம் செய்ய கருதி கொடுத்தால் அவன் இவ்வகையில் அவன் பயன்படுத்துவான், அவன் என்னை ஏமாற்றுகின்றான், அதனை அவன் உபயோகிக்க மாட்டான், சேர்த்து வைத்துக் கொண்டு பணத்தை எண்ணிக்கொண்டிருப்பான், இன்னும் அந்த பணத்தை தவறான பாதையிலும் செலவழிப்பான். இவனுக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய கஞ்சத்தனத்தை கொண்டு நான் ஒரு திசையில் பார்க்கின்றேன். ஆனால் நீங்கள் அறிய வேண்டியது இன்னொரு திசையும் இருக்கின்றது. அது இறைவனுடைய பாதையிலிருந்து நிகழும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தின் அடிப்படையிலான உதவி அவர்களுக்கு நியாயமான தேவைகளின் பக்கம் அவர்களை திருப்பி அதை கொண்டு அவர்களுக்கு அந்த செலவை அவன் இறைவன் அதிகரிப்பான். நீங்கள் தாராளமாகவும் இறைவனை நம்பியும் கொடுக்கும் பொழுது உணவுக்காக செலவு செய்கின்றானே அது உங்களுடைய பணமாக இருக்கும். உங்களை அப்பொழுது நினைவு கூறுவார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முகத்தையும் அந்த பணத்தையும் தான் அவர்கள் நினைவு கூறுவார்கள். இன்னார் கொடுத்த பணம் என்று அவர்கள் இவ்விதமாக செலவு செய்யும் பொழுது அந்த நன்மையான செலவுக்கு அவர்களுக்கு மட்டும் கூடியல்ல நமக்கும் அது கூடியை கொண்டு வந்து தரும். இறைவனிடமிருந்து பிச்சைக்காரன் என்று எண்ணி நாம் கொடுக்காமல் தேவையுடையவனாக இருக்கின்றான் என்று எண்ணி கொடுங்கள். என் இறைவனை நீ அறிவிப்பாயாக, இதனுடைய நற்பலன்களை நீ எனக்கு அறிவிப்பாயாக. மற்றவர்கள் கூறுகின்றார்கள், அவன் ஏமாற்றுபவன், அவன் பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பான். இல்லை, உணவுக்காக செலவு செய்யும் பொழுது அது தேவைதான். அந்த செலவுக்கு இந்த பணம் உபயோகப்படட்டும், என் இறைவன் அதனை அவர்களுக்கு நிறைவாக்குவான். அதிலிருந்து அவர்கள் இன்னொருவருக்கு ஒரு இட்லியோ ஒரு சாதாரண ஒரு பொருளையோ உணவுப் பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது அது நம்முடைய பொருளிலிருந்து போகும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஒரு நாள் பொழுதும் அவன் சாப்பிடாமல் இருக்கப் போகின்றான். ஒரு டீயை குடித்தாலும் சரி, அது என்னுடைய பணத்திலிருந்து அவனுக்கு ஆகட்டும், அதிலிருந்து நன்மைகள் அவனுக்கு துலங்கட்டும், அதிலிருந்து அவனுடைய மனம் மாறி தூய்மையான வாழ்க்கையில் போக வேண்டும் என்ற அந்த எண்ணமும் உருவாகட்டும். உணவு என்பது வயிற்றுக்கல்ல, மனதிற்கும் சேர்த்து அவ்விதமாக அந்த மனதிற்கு ஒரு நன்மையை தூண்டிவிடுமானால் அந்த நன்மையிலிருந்து நமக்கும் ஒரு பங்கு உண்டு. சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் நன்மைகளிலிருந்துள்ள பங்கில் நாம் வாழ வேண்டுமே தவிர நான் நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழக்கூடாது. என் இறைவனே, பிறருடைய உள்ளத்தின் தேவையை எனக்கு நீ அறிவிப்பாயாக. நிச்சயமாக இறைவன் அறிவிப்பவன் தான், சந்தேகமில்லை. இதன் பொருட்டு இனியும் நம்முடைய வாழ்க்கையில் என் இறைவனை ஒருவனை தவிர நன்மையை கொண்டு தீமையை தடுப்பவன் இல்லை. கொடுப்பதை கொண்டு நான் வாழ வேண்டும். கஞ்சத்தனம் என்ற அந்த குணம் நீங்க வேண்டும். அந்த பிச்சைக்காரத்தனம் நம்மிடமிருந்து விலக வேண்டி நீங்கள் பிச்சைக்காரர்களை பிச்சைக்காரர்கள் என்று எண்ணாமல் அவர்களுடைய தேவைகளுக்காக கொடுக்கின்ற எண்ணத்தை கொள்ளுங்கள். நம்முடைய கஞ்சத்தனம் முதலில் மாற வேண்டும். கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். செலவு செய்வதில் ஈடுபாடு காட்ட வேண்டும். அப்படியானால் இறைவன் உங்களுடைய செலவினங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய பெரும் பகுதியில், அழகான பகுதியில் உங்களை வாழ வைப்பான் என்று நம்முடைய எண்ணமானது நற்செயல்களாக, நமக்கு எண்ணமே நற்செயல்களாக பதிவாக்கப்பட்டுவிட்டது. ஆணாயினும் அத்தியாயம் 16:97. ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கையாளராக இருந்து யார் நற்செயல்களை செய்தாலும், அதாவது அவர்களுடைய செயல்களில் என்னை நினைவு கொண்டாலும், என்னுடைய பெயரை நினைவு கொண்டாலும், அவர்களை மனமிக்க தூய வாழ்க்கையில் நாம் அவர்களை வாழச் செய்வோம். அது மட்டுமல்ல, அவர்கள் எதனை கொண்டு என்னை அழைக்கின்றார்களோ அதனை கொண்டு அழைக்காமல் செய்த, இதற்கு முன்பாக அவர்கள் செய்துவிட்ட அவ்வளவு காரியங்களிலும் இந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறியாத புலத்திலிருந்து அவர்களுக்கு அதன் தீமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நன்மைகளாக, அவை ஒவ்வொன்றும் அழகான ஞானங்களாகவும், அதிலிருந்து நாம் பெறக்கூடிய சுகமான வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் ஆக்கிக் கொண்டோமே. நிச்சயமாக இது மாபெரும் இறையாற்றுடன் கூடிய ஒரு உதவியாகும். இந்த உதவியை நாம் மனதில் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை கடைபிடிப்பது நமக்காக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு நன்மைகளை நாம் செய்திருக்கின்றோம் என்பதை விட இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இதனுடைய தீமைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆக நம்முடைய இறைவன் நம்மை பாதுகாத்து நேர்வழியில் செலுத்துவதற்கு தன் மீது யார் அவனை நினைவு கூறுகின்றார்களோ, நினைவு கூறுவதை கடமையாக்கிக் கொண்டார்களோ, அவர்கள் மீது உதவி பெறுவதை தன் மீதும் கடமையாக்கிக் கொண்டான். நாம் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிக்க அழகிய கொடியை கொண்டு நம்மை வாழச் செய்வான். நம்பிக்கையாளராக இருந்து நம்முடைய காரியங்களில் ஈடுபட வேண்டும், ஈடுபடுவோமாக. ஒவ்வொன்றும் இந்த பூமியில் நிகழ இருக்கின்றது அவன் பெயராலேயே. அவன் பெயரை கொண்டு நாம் நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் செயல்பாடும் உலகத்தின் அடிப்படையிலேயே மிக அழகானதாகவும் அமையும் என்பதை இன்று நாம் கருத்தில் கொள்வோம்.